மிஷன்ஸில் 1/9/2016 இனிமையான குழந்தைகளை தத்துவங்களையும் சேர்த்து எல்லா மனுஷங்களையும் சதப்பிரதானமா மாத்திர பல்கலைக்கழகம் பிரம்மகுமாரி சென்று மருத்துவமா உலகத்தில் இங்கிருந்து தான் எல்லாருக்குமே சொர்க்கம்ங்கிற ஆஸ்தி கிடைக்குது. கேள்வி, பாபா வந்துட்டாருன்ற நிச்சயம் இருந்தாலும் கூட ஒரு விஷயத்த உடனடியா நீங்க நடைமுறைப்படுத்தணும். அது என்ன அப்படின்னா, கண்ணால பாக்குற எல்லாத்தையும் மறந்துடுங்க, அது அழிய போது. ஏன்னா பாபா சொல்றாரு, மனிதர்கள் சொல்ல நடந்தே தீரும். இப்ப ஆயிட்டீங்கன்னா தப்பிங்க, கரெக்டா பாபா நினைவுல தான் மாயா அட்டாக் பண்ணுன்றது நடக்கதான் செய்யுது. அப்ப இது மட்டும் மறந்துடுங்க, நான் சொல்ற வழிபடி மட்டும் போங்க. எப்படி பாபா, நான் இருக்கிற எல்லாம் நம்பிக்கை இல்லையா, இப்ப நம்புறவங்களுக்குதான் வெற்றின்றது அங்கதான் இருக்கு, அவர் விட்டுருவாரா? அதுதான் இப்ப இந்த அறிவுரை உடனடியா நீங்க நடைமுறைப்படுத்தணும். என்னது, ஒரு பாபா வேற யாரும் எனக்கு கிடையாது, அப்படி இருக்கணும். இப்ப எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை கடவுளுடையவரை ஆயிட்டீங்கன்னா, தூய்மையற்றவர்களோட உங்களுக்கு என்ன வேலை, எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், அப்பாவை வேண்டான்னு சொன்னவங்களோட உங்களுக்கு எதுவுமே வேண்டான்றது. அப்பாவுடைய வழியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மற்றவங்க எல்லாம் மற்ற வழியை ஃபாலோ பண்ணுங்க, அது வேண்டாம். நிச்சய புத்தி உள்ள குழந்தைங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே சந்தேகம் வரும், அப்படியே பாபா சொன்னார கண்ணுமுடி பழக்கணும், அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பான்னா அது அமைதியா பாபா சாட்சியா பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். அங்க பேசினா நமக்கும் தேவையில்லாத சக்தி போகும், எல்லாம் பாபா சமத்தான் கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கணும். குட்டி சந்தேகம் கூட வர முடியாது நிச்சய புத்தி உள்ள குழந்தைங்களுக்கு. ஓம் சாந்தி. இது வீட்டுக்கு வீடாகவும் இருக்குது, அப்பாவை சந்திக்க வந்திருக்கிற குழந்தைங்க நாம வீடு பல்கலைக்கழகமாகவும் இருக்குது. இறை தந்தையுடைய உலகளாவிய பல்கலைக்கழகம் இது. ஏன்னா முழு உலகத்துல உள்ள மனிதர்களுக்கும் சத்யதி கிடைக்குது, இதுதான் உண்மையான பல்கலைக்கழகம். வீட்டுக்கு வீடாகவும் இருக்குது, தாய் தந்தை முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அதே நேரத்துல சத்கதியை கொடுக்கிற ஞானத்தை எடுக்கிற பல்கலைக்கழகமாகவும் இருக்குது. யார் நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, ஆன்மீக தந்தை. கொடுக்கிறது என்னது, ஆன்மீக ஞானம். அது ஆன்மீக தந்தையை தவிர அந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, அதனாலதான் அவரை ஞானக்கடைன்னு சொல்றோம். ஞானத்தின் மூலமாகத்தான் சத்கதி ஏற்படுது. அப்ப ஏன் இந்த முருகன் பிள்ளையார் ஞான பழக்கத்தை, அதுலதான் எல்லாமே இருக்கு, ஞானத்தின் மூலமாக தான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அதனாலதான் அவரு என்னன்னு சொல்லப்படுறாரு, ஞானக்கடல், அனைவருக்கும் சொற்கள் கொடுக்கிற வல்லல். இது எல்லாமே அந்த ஒரு சிவ தந்தையை தான் கொடுக்குது. தந்தை மூலமாக முழு உலகத்துல உள்ள மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, பஞ்ச தத்துவங்களாலான அனைத்து பொருட்களும் சதபிரதமாயிடு. இந்த உலகம் ஃபுல்லா பஞ்ச தத்துவத்தால் ஆனந்தான், உடல் ஆகட்டும் காற்று எல்லாமே எல்லாமே சதபிரதானமாயிருக்கும், எல்லாருக்கும் சத்கதி. இந்த விஷயங்களை ரொம்ப புரிஞ்சுக்கணும், ஏன்னா எல்லாத்துக்கும் சத்கதி ஏற்பட்டே தீரணும். இயற்கையும் கொந்தளிக்குது, என்னை காப்பாத்துங்கன்ட்டு. பழைய உலகம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாறிடுவாங்க. இங்க நீங்க பாக்குற எல்லாமே நீங்க துக்கம் கொடுக்கக்கூடியதா இருந்தது, எல்லாமே என்ன ஆயிடும், கொஞ்ச நாள்ல சுகம் கொடுக்கக்கூடியதாக மாறப்போகுது, புதுசாக போகுது. இங்க பொய்யான மாயை இருக்குது, பொய்யான உடல் இருக்குது, இது பொய்யான கண்டமாக மாறிடுச்சு அப்படின்னு பாடுறாங்க. ராவணன் இல்லையா, மாயை மான் பொன்மான்றாங்க, இது எல்லாமே என்னது, பொய், ஆனா கவர்ச்சிகரமா இருக்குது. இதே பாரதம் ஒரு காலத்துல உண்மையான கண்டமா இருந்துச்சு, இப்ப பொய் எல்லாம் பகட்டாயிடுச்சு. படைப்பவரை பற்றி, படைப்பை பற்றி மனிதர்கள் மதங்கள் எழுதிய அனைத்துமே பொய் பொய் பொய், உண்மையே கிடையாது. இப்ப நீங்க அப்பா மூலமா தான் உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்க, பகவானுடைய மகா வாக்கியத்தை கேட்கிறீங்க. பகவான் யாரு, ஒரு தந்தை தான் பகவான், அவரு சரீரம் இல்லாம நிராகாரமாக இருக்கிறவரு. உண்மையில நீங்க கூட நிராகாரர்கள் தான், நீங்க யாரு, ஆத்மா. அப்ப ஆத்மா சரீரம் இல்லாததுதான். ஆனா இங்கதான் இந்த சாக்கார உடல் ரூபத்தை எடுக்கிறீங்க. மற்றபடி மூல வதனத்துல சாக்கார உடலும் இருக்காது, ஆக்கார உடல் அதாவது ஒளி உடலும் இருக்காது. எல்லாத்தையும் மறந்து எனக்கு எந்த உடலும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு மறந்து பாபாத்தவர் அவ்வளவு குஷி இல்லையா அது. ஆனா பாபாத்தவர் அங்க இருந்துட்டு குஷி இல்ல, இந்த உடல்ல இருந்துகிட்டு அங்க நினைக்கிறதான் குஷி. அங்க போனா எல்லாமே மறந்துடும்ன்ற குளிச்சு மறந்துட்டா அது ஒரு தூக்கம் மாதிரிப்பா, அதுல என்ன குஷி இருக்கு இல்லையா. இப்ப பாபாத்தவர் அந்த பிரம்ம மகா தத்துவமாகிய மூலவதனத்துலதான் ஆத்மாக்களாக நம்மளுடைய வீடு பிரம்ம மகா தத்துவம். இப்ப இந்த ஆகாயம் பாருங்க, அது கூட ஒரு தத்துவம் தான். இங்க இந்த உடல் கொண்டு நடிப்பு நடிக்கப்படுது. இந்த உலகத்துடைய வரலாறும் குவியலும் திரும்ப 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 நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மற்றவங்க மீண்டும் நடக்குதுன்னு சொல்றாங்க, பட் அது என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியல. மீண்டும் கிருஷ்ணர் வருவாரு வந்து எல்லாரும் வெட்டுவாருன்னு நினைச்சிட்டாங்க. கல்கி அவதாரம் அவரு மீண்டும் அதே அன்பு நிறைந்த அமைதி நிறைந்த ஆட்சியை தான் அவர் ஆளப்படுறார் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியுது. அது தங்க யுகம் பிறதுன்னு வெள்ளி யுகம். அப்ப தங்க யுகம் வெள்ளி யுகம் வந்து இப்ப இரும்பு யுகம் வந்துச்சுன்னா மீண்டும் தங்கம் கண்டிப்பா வரும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது. மற்றபடி தங்கம் யுகம் ஒன்னே ஒண்ணுதான். சத்யுகம் த்ரேதா அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு சங்கமம் வரும் இல்ல, அதே மாதிரி த்ரேதா யுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் இடையில கூட ஒரு சங்கமம் வரும். ஆனா அது எல்லாம் சங்கமயுகம் கிடையாது. கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில வருது பாருங்க, அதுதான் உண்மையில சங்கமயுகம். அதுல மட்டும்தான் இறைவன் வராது. இறைவன் என்ன சொல்றனா, நான் கல்பந்தோறும் கல்பத்தில் சங்கமயுகத்துல வரேன், தூய்மையற்றவராகும் பொழுதுதான் என்னை அழைக்கவும் செய்யறாங்க. நீங்க எங்களை தூய்மையாக்குறதுக்காக வாங்கன்னு சொல்றாங்க. தூய்மையானவர்கள் சத்தியுகத்துலதான் இருப்பாங்க. இப்ப இருக்கிறது சங்கமயுகம். பாபாஸ்வரர் ஒவ்வொரு கல்பத்திலையும் துக்கம் உச்சத்துல இருக்கும்போது அவங்களை காப்பாத்த வர்றார். துக்கம் உச்சத்துல எந்த யுகத்துல இருக்கும்? கலியுகம். அப்பதான் அவரு வந்தாங்கன்னா அவரு வர்றார். வந்தவொடனே அந்த யுகம் என்ன ஆயிடுது? சங்கமயுகம் ஆயிடுது. அவர் காப்பாத்தி முடிச்ச உடனே அந்த யுகம் என்ன ஆயிடுது? சத்தியுகம் ஆயிடுது. பாபாஸ்வரர் ஏன்னா நீங்க துக்கத்துலதான் போய் என்ன கூப்பிடவே செய்வீங்க, வந்து தூய்மையாக்குங்க விடுவீங்கன்ட்டு எங்களை தூய்மையாக்குறதுக்காக வாங்கன்னு சொல்றாங்க. சத்தியுகத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அங்க எல்லாரும் தூய்மையா இருப்பாங்க. அப்ப எப்படி நாங்க வர முடியும்? இப்ப இந்த சங்கமயுகம் இதுதான் கல்யாணக்காரி எல்லாருக்கும் நன்மை. உங்களுக்கு மட்டும் இல்ல, பஞ்ச சத்தியுகத்துக்குமே நன்மை நிறைந்த யுகம். ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய சந்திப்பு நடக்கிற சங்கம் இது. இதத்தான் கும்பம்னு சொல்றாங்க. அவங்க நதிகளின் சங்கமத்தை காட்டிட்டாங்க. ரெண்டு நதிகள் இருக்குது, பிறகு மூணாவதாக புத்த நதினும் சொல்றாங்க. இது கூட பொய். புத்தமான நதி என்று இருக்க முடியுமா என்ன? அறிவியல் வல்லுநர்கள் கூட இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அம்பு எய்தினால் கங்கை வந்தது, இது எல்லாமே பொய் ஞானம். இதுக்கு பேர் தான் பக்தி. வைராக்கியம் பாடப்பட்டிருக்குது. இந்த வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அர்த்தம் மொத்தம் அவங்களுக்கு பக்தினா என்னன்னு தெரியாது, வைராக்கியம்னா என்னன்னு தெரியாது. முதன் முதலாக இருக்கிறது பேர் என்னன்னா, இத மூணா பிரிக்கலாம், ஞானம் பக்தி வைராக்கியம். ஞானம் எது? எந்த யுகத்துல ஞானம்? பாபா ஞானம் கொடுக்குது. ஆனா நம்ம ஞானி ஆயிட்டுமா? இல்ல, ஞானி ஆனாதான் அது ஞானம் மாறும். அது எப்படின்னா சத்தியோகம் கிடையாது ஆயிடும். அடுத்தது பக்தி, பக்தி மார்க்கம் அது. இப்ப இருக்கிறது பேரு வைராக்கியம். எல்லாத்துலேருந்தும் பாபா ஞானம் கொடுக்கிறாரு, வைராக்கியம் வச்சு ட்ரை பண்றோம். மறுபடியும் மாயை வந்து அப்படியே வைராக்கியத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிடுது. மீண்டும் வரும், மீண்டும் வரும், மீண்டும் வரும். எப்ப அந்த வைராக்கியம் அப்படி நிரந்தரமாகி எதன் மீதும் பற்று இல்லாம இருக்கிறீங்களோ, புல் ஆத்ம உணர்வு பாபா நினைவு மட்டும் இருக்குதோ, அப்பதான் முடிஞ்சு மீண்டும் ஞானம் வருது. அது வரைக்கும் நாம ஞானிக்க வந்து கிடையாது, நாம சொல்ல முடியாது. இப்ப பாபா சொல்றது மற்றபடி இவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டு நதி சந்திக்குது. இப்ப பாத்தீங்கன்னா கங்கை யமுனை சரஸ்வதி மூணு நதி சங்கமிக்குதுன்றாங்க. கங்கை யமுனை வந்து கலக்கும், சரஸ்வதி கலக்காது. சரஸ்வதினு ஒண்ணு இருக்கவே இருக்காது, ஆனா அந்த தண்ணி ரெண்டு சேர்ற இடத்துல கீழே இருந்து தண்ணி ஊத்து மாதிரி வரும். அதனால இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, முள்ளுக்குள்ள எங்கேயோ மறைஞ்சிருக்குது அப்படின்றாங்க. பாபா சொல்றாரு மறைமுகமா நதி ஓடுமா, இது பொய். அறிவியல் வல்லுநர்கள் கூட இதை இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பு பீஷ்ம பிதாமகருக்கு வந்து அம்பு படுக்கையில பத்துக்கும்போது அவருக்கு தாகமா இருந்தது, அம்பியை வேறு அங்கிருந்து கங்கையை வந்து அவர் வாயில தண்ணி ஊத்துன்ற மாதிரி காட்டுவாங்க. அப்ப என்ன கீழே இறங்காம நிறைய ஓடிட்டு இருந்தது அப்படின்ற இதெல்லாம் பொய் ஞானம் பக்தி. சோ அதுல இருந்து நீங்க மறக்கிறீங்க இல்லையா, வைராக்கியம் ஏற்பட்டிருக்கு. முதன் முதலா இருக்கிறது ஞானம், அதான் பகல் சத்தியம் திரட்டாரு, அங்கதான் சுகம் இருக்கும். பிறகு பக்தி, பக்தின்றது இரவு, அங்க என்ன இருக்கும், துக்கம்தான் இருக்கும். பிரம்மாவுடைய பகல், பிரம்மாவுடைய இரவு அப்படின்றது ஏதோ பிரம்மாவுக்கு மட்டும் கிடையாது, அந்த இரவுல அவர் மட்டும் இருக்கிறது கிடையாது, பிராமணர்கள் எல்லாம் இருக்கிறோம். பகல் சொர்க்கத்திலும் அவர் மட்டும் இருக்கிறது இல்லை, எல்லாரும் இருக்கிறோம். அரைக்கல்ப காலம் பகலா இருக்கும், பிறகு இரவும் கூட அரைக்கல்பம் இருக்கும். பிறகு முழு பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் உண்டாகுது. அரை கல்பம் பார்த்தீங்கன்னா பகலாதான் இருக்கும். அப்படின்னா என்ன இருக்காங்க, ஆத்ம உணர்வு துக்கமே இருக்காது, அப்படி ஒரு சுகம். அதே மாதிரி பகல் இரவு சமசமமா இருக்கும் போது அங்கேயும் என்ன இருக்கும், நரகமும் சமமா இருக்கும். இப்ப என்ன ஆயிடுது நமக்கு, பாபா சொல்றாரு ஆனா புது உலகத்துல எல்லாம் இருக்கும் ஆனா பற்று இருக்கு, பழைய உலகத்துல ஒண்ணுமே இல்லை. பயங்கர பற்று ஒவ்வொருத்தரையும் அசுத்த ஆத்மா சரீரம் விட்டு வருதுல தேயின்னு சொல்றாங்க, அப்படி ஒரு ஆத்மா வந்தா அந்த ஆத்மா லவ் பண்ணுவீங்களா, யாராவது பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா அது செத்துச்சு, உடம்பு இல்லாம அழைஞ்ச. அப்படிதான் நம்மளையே நாம பார்க்கணும், அதுதான் ஆத்மாவை பாருங்கன்றது. அது அந்த கரெக்ட் ஆத்மாவை தானே பார்ப்போம் இல்லையா, பயப்பிரகாரம் செய்வோம். இங்க பயப்பட தேவை, ஆத்மாவை பாருங்க. அப்ப அதுதான் வைராக்கியம் இல்லையா, முழு உலகத்தின் மீது உங்களுக்கு வைராக்கியம் உண்டாகுது. ஏன்னா இது தேவையில்லை நமக்கு, அந்த அழகிய உடல் பயங்கர செல்வ செழிப்பா இருக்க போகுது. அதனால பாபா சொல்ல அதை நினைச்சீங்க, அதை கொடுக்க போற பாபாவை நினைச்சீங்க, மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க. தேகத்துடன் சேர்த்து நீங்கள் இந்த கண்ணால பாக்குற எல்லாத்தையும் இந்த ஞானத்தின் மூலமா மறக்கணும். ஞான கண்ண திறக்க திறக்க அப்படின்னு என்ன, ஞானத்தை மனசுக்குள்ள அசை போட 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 அதுவே மறந்துடும். அப்படி மறக்கணும். மற்றபடி நீங்க வேலை தொழில்லாம் செய்யுங்க, செய்யதான் செய்யணும். ஏன்னா குழந்தைங்களை கவனிக்கணும். ஐயோ பாபா சொல்லிட்டாரு எப்போனாலும் வாழ வேண்டிய, நான் போறப்போ என்னையும் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் போனா எப்படி தெரியும் நீங்க ஏறினீங்களா இல்லையான்ட்டு, ஞானத்தை கேட்காம. இப்போ ஞானம் வந்து இல்லற மார்க்கத்துக்கு தான் கிடைக்குது, இப்ப காட்டுல போய் சொல்லி கொடுக்குறாங்க. பாப்பா சொல்லி குழந்தைங்களையும் கவனிச்சனும், புத்தியின் தொடர்பு மட்டும் ஒருவரோட இருக்கணும் எப்பயுமே. அப்ப இப்ப பயிற்சி ஜோலம் மிகத்தாட்டத்துல என்ன சொல்லுவாங்க, பாபா நான் ஆத்மா உன்னோடு என் புத்தி தொடர்பு இருக்கு, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், விடுபட்டு இருக்கிறேன், வேற எதுல இல்ல, நீ இப்ப கூப்பிட்டு நான் வரேன், என கூப்பிட்டு பரா வரேன். இதையே திரும்ப 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 யார் முன்னாடி வந்தாலும் இல்லாட்டினாலும் நீங்க வர சொல்லிட்டே இருக்கணும். அப்ப உங்களுக்கு அந்த சக்தி தெரியும், அவ பாபம் வராது எதுவுமே வராது. அப்ப அந்த சக்தி தெரியும், அதுக்கு என்ன பண்ணும், புத்தியுடைய தொடர்பு அவர்கிட்ட இணைக்கணும். நினைக்காம குழந்தைங்களை பராமரிச்சா என்ன ஆகும், நாம தான் துடிப்போம் ஒரு டைம்ல இல்லையா, துடி கழிச்சிடும். இப்ப பாப்ப சொல்றது, அரை கல்பம் நீங்க ராவணனுடைய வழியில நடக்கிறீங்க. இப்ப பாருங்க நாராயணன் எவ்வளவு அழகா இருக்காரு, லட்சுமி எவ்வளவு அழகா இருப்பாங்க, அவங்களும் சரீரம் விடுவாங்க, அப்படியே அந்த சரீரத்தை நினைச்சு ஆழ மாட்டாங்க. அவரு போயிட்டாரு, அதை போய் வாழ்க்கை என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஒருத்தர் கூட ஆக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு என் கூட படித்தான் ஒரு பையன், அவங்க அம்மா வராங்க கிராமத்துல இருந்து, வந்தோட ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க, அழுகுறாங்க, ஆனா செத்தா போயிட்டான் இல்ல. அப்ப என்ன பண்றது, பற்று அப்படி பண்ணுது. இதுல பெரிய காமெடினா அதை பார்த்தா நமக்கும், நமக்கு இந்த மாதிரி அம்மா இல்லை, நமக்கு வேற அது வருது, அஞ்ஞானத்துலதான் மாயா இப்படி எல்லாம் கலத்தி கொடுக்கு, ஆனா இப்ப நமக்கு சிரிப்பா இருக்கு இல்லையா. அப்ப அந்த பாபா நினைவு இல்லைன்னா அந்த மாதிரிதான் ஆயிடும். இப்ப பாபா சொல்றது, அந்த பையன் பாதியில பாதியில விட்டு விட்டு ஓடி போயிடுவோம், ஹாஸ்டல்ல இருந்து தெரியாம தெரியாம ஓடுவோம், திருநெல்வேலிக்கு எவ்வளவு தூரம் இங்க இருந்து ஓடுவோம், சென்னையில இருந்து. அப்ப சேஞ்ச் தெரியல, அதுக்குதான் பாபா கிட்ட மட்டும் புத்தி இருந்தோம், அதான் உங்களுக்கும் சேர்த்து மற்றவங்களுக்கும் சேர்த்து. பாபா சார் நீங்க பாபாவோட நினைவோட இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட் வராது, தெரியும் பேச தெரியும் நல்லா இருக்கும், பட் அந்த அட்டாச்மெண்ட் வராது, ஏன்னா இருந்துச்சுன்னா நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கோம் சரீரம் விட்டா, நமக்குதான் இருக்கு. இப்ப பாபா சார் அரை கல்பம் நீங்க ராவணனுடைய வழிப்படி நடக்கிறீங்க. இப்ப பாபாவுடையவரா ஆகி இருக்கிறீங்கன்னா எது செஞ்சாலும் பாபாவுடைய வழிப்படி செய்வ, பாபா இது கரெக்டா இருக்கு, நம்ம மெயின் என்ன அவருடைய நினைவுல இருந்துகிட்டே செய்வப்பா, அவர் நினைவு மட்டும் கட் ஆகாம பாத்துட்டு நான் ஒழிப்பிலையா இருக்கேன், ஆட்டோமேட்டிக்காவே அவருடைய ஞானம் என்னன்னு கேட்கறதும் செய்யறோம், அந்த ஒளிவியா இருக்க 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 தவறான காரியம் ஆட்டோமேட்டிக்கா செய்ய மாட்டீங்க இல்லையா. அவருடைய வழிப்படி செய்யுங்க. உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்லாம் இதுவரை தூய்மையற்றவர்களோட தான் இருந்துச்சு, அதோட விளைவு என்ன ஆச்சு, நாளுக்கு நாலு நீங்களும் தூய்மையற்றவர்களாக தான் ஆகி வந்தீங்க. அப்ப என்ன பெரிய பணக்காரன், எல்லாருக்கும் தானம் புண்ணியம் பண்றாங்க, அந்த தானம் புண்ணியம் யாருக்கு பண்ணாங்க, விகாரிகளுக்கு பண்றாங்க. அப்ப என்ன ஆச்சு, அடுத்ததுமே இவங்களும் விகாரியா வைத்திருக்காங்க, அதுக்காக தான் பாபா சொல்றாரு வேண்டாம், கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னா அவங்க குடும்பத்துல பிறந்தாதானே கொடுக்க முடியும், அவங்க குழந்தையா பிறந்தாதானே உங்களை வளர்க்க முடியும், அதுக்காக பாபா இந்த ஞானத்தை கத்து கொடுக்குறாரு, போய் விகாரி வீட்டுல துவாபரத்துல வர்றதுக்காக கத்து கொடுக்குறாரு, அதனாலதான் சொல்றாரு கொடுக்கல் வாங்கல் அங்க வேண்டாம், இது வரைக்கும் இருந்துச்சு வேண்டாம் இனிமேட்டு அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. நாளுக்கு நாள் தூய்மையற்றவர்களாகவே ஆகிட்டு வந்துட்டீங்க, ஏன்னா பக்தி மார்க்கமே இறங்கும் கலைக்கான மார்க்கம் தான், ஏன்னா அது அப்படிதான் இல்லையா, சதவ பிரதானம் சச்சுகத்துல இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சதவராஜர் தமாவில வந்துதான் ஆகணும், கண்டிப்பா இறங்கியே தீரணும், இதுல இருந்து யாருமே விடுபட முடியாது. லட்சுமி நாராயணனுடைய 84 பிறவிகளை குறிச்சும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறந்தாங்க, அதிலும் ஆங்கில வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கலாம், என்ன அந்த வார்த்தை, கோல்டன் ஏஜ், தங்க யுகம்ன்றதை விட கோல்டன் ஏஜ்ன்றது கேட்கவே ஒரு வசீகரமா இருக்கு இல்லையா, அதுல துருப்படி இது. பிறகு இந்த சமயம் எல்லாம் என்னாச்சு, இருபு யுகத்தவராக ஆகிட்டீங்க, தங்க யுகத்துலதான் புது உலகம் இருந்துச்சு, புது பாரதம் இருந்துச்சு, இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு, இது எல்லாம் என்னைக்கு நடந்துச்சு, நேத்து நடந்துச்சு, இதையும் தினம் தினம் சொல்றாரு. அது அப்ப நம்ம மனசுக்குள்ள இதை அசைப்பட்டுட்டே இருந்தோம், பாபா நான் நேத்து நாராயணா இருந்த பாபா, பேசு பாருங்க அந்த சிம்மாசனத்துல அந்த மாதிரி ஆடை அலங்காரத்தோட இருக்கிறவங்க நேற்று இருந்த பாபத்தோ இப்ப விடிய போகுது பாபா, நாக போறோம் பாபா, அப்ப அது மீண்டும் 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 அசைப்பட்டுட்டே இருந்தோம், அதுதான் ஞாபகப்பட்டுறாரு குழந்தை, நேற்றுதான் குழந்தை நீ இருந்த, இப்ப நடுவில் ராவணன் வந்து வச்சுதான் ஏஞ்சிடு. சாஸ்திரங்கள் என்ன பண்ணாங்க, லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்தாங்கன்னு போட்டாங்க. இப்ப பாபா சொல்றாரு, சரி நான் கடவுள் தானே, நான் சொல்றது உண்மையா, மனிதர்கள் சாஸ்திரம் என்ன ஒரே சரி அவ்வளவுதான், மற்றபடி எனக்கு நிரூபி இதெல்லாம் கிடையாது, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா, நிச்சயப்படுத்தி தான் இங்க எல்லாமே இல்லையா, உலகத்துடைய ஆல்மைட்டி அத்தாரிட்டி சர்வ சக்தி வாய்ந்த இந்த தந்தையை தான் சொல்றாங்க, வேத சாஸ்திரங்களை நிறைய படிக்கிறவங்களை தான் அந்த வேதங்களுடைய அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எல்லாமே அது எல்லா மதஸ்தாபகர்களும் மத தலைவர்களும் பக்தி மார்க்கத்துடைய அத்தாரிட்டிகள் தான். ஆனா ஞானம்னு வந்தா கடவுளை தான் பாருங்க. ஞான கடவுள் நாங்க இல்ல நீங்க தான் அப்படின்னு கடவுளை தான் சொல்றாங்க. கடவுள் நினைச்சா ஞானம் கொடுக்கறதா? அப்ப கடவுள் தானே கொடுக்காரு. மனிதர்கள் எழுதுனதுல இல்லைன்னு தானே அர்த்தம். பாருங்க காட்டுல போய் தவம் எடுக்கிறமா எதுக்கு பண்றாங்கன்னா ஞானம் வரணுமா? சரி, அதாவது யோகா பண்ணா ஞானம் வராது, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் கடவுள் வந்து கொடுப்பாருன்னு தெரிஞ்சுதான பண்றாங்க, இல்லைன்னா வேதத்தை படிச்சுட்டு இருக்க வேண்டியதானே. ரமண மகரிஷி ஆகட்டும் வள்ளலார் ஆகட்டும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க வேதங்கள்லாம் குப்பை, அது ஒண்ணுமே கிடையாது, இறைவன் தான் வந்து கொடுக்கறது இல்லையா. சரி, இப்ப பாக்க சொல்லுங்க. மனிதர்கள் எல்லாமே பக்தி கடல்ல மூழ்கி இருக்கிறாங்க. பக்தி கடலும் விகார கடலும் ஒண்ணுதான் இல்லையா? பக்தி இருக்கும்போது தான் அதுவும் நடக்குது. ஆனா தத்தீகத்துல யாருமே விகாரத்துல விழ மாட்டாங்க. கலியுகத்துல மனிதர்கள் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் துக்கம் நிறைஞ்சவர்களாக ஆகிட்டே இருக்காங்க. பிறந்ததுல இருந்தே துக்கம்தான், கர்ப்பத்திலேயே வேற உத வெளியே வந்து அழுதுட்டே போறதுல அதுக்கப்புறமும் துக்கம் துக்கம் துக்கம். பாபா போன கல்பத்துல கூட இதையே புரிய வச்சிருந்தாரு, மீண்டும் புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. கல்பத்துக்கு முன்னாடியே இந்த ஞானத்தை கேட்டு அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கிட்ட இருந்து நாம முழு ஆஸ்தி அடைஞ்சோம் தானே, எடுத்திருந்தோம். இப்ப மீண்டும் அதே ஞானத்தை பற்றி அடைந்து கொண்டிருக்கிறோம்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிறீங்க. பாபா சார் குழந்த டைம் ரொம்ப கம்மியா இருக்கு குழந்த, இந்த உலகம் வீட்டு குழந்த தினம் தினம் சொல்றாரு. ஆனா நமக்கு அந்த நிச்சய புத்தி வரல, இல்லாட்டினா அலட்சியமா ஒரு நினைவு இல்லாம இருக்குமா இல்லையா? வரல. பாபா சொல்றாரு இந்த உலகம் அழிய போகுது, அதுக்குள்ள எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை கிட்ட வந்து முழு ஆட்சியை ஏற்றுடு. கொஞ்சம் நெஞ்ச சொத்து இல்ல, புது சொத்தையும் ஏற்றணும் நீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு இப்ப அப்பாவா இருக்காரு, டீச்சரா இருக்கிறாரு, குருவாவும் இருக்கிறாரு. பரம தந்தை பரம ஆசிரியரும் கூட, தந்தை ஆசிரியர் சத்குரு. அப்ப பரமபிதான்றோம், பரமபிதா மட்டும் இல்ல பரம ஆசிரியரும் கூட. அவருக்கு மேல டீச்சர் யார் இருக்கிறார்? உலக உலகத்துடைய வரலாறு கோவில் எப்படி திரும்ப திரும்ப நடக்குதுன்னு எந்த மனிதர்களாவது எழுதியிருக்கிறாங்களோ முழு ஞானத்தை பாபா சொல்ற திரும்ப திரும்ப நடக்குது குழந்த. இத வேற யாராலையும் உங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. 5000 வருஷங்களுக்கு முன்னாடி மாதிரி இவர் அதே கீதையுடைய பகவான், கிருஷ்ணர் கீதையுடைய பகவான் இல்ல அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப உலகம் அழியும் பொழுது அங்கதான் கீதையுடைய உபதேசத்தை கிருஷ்ணர் கொடுக்கிறார்னா அந்த அழிவின் டைம் இதுனா இப்ப வரவரு தானே கீதையுடைய பகவானா இருப்பாரு. இப்ப என்ன கிருஷ்ணரா வந்துட்டாரு, சிவபா பகவான் வந்திருக்கிறாரு. மனிதர்கள் பகவானும் மனிதர்களை சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் மறுபிறவிலாம் இருக்க மாட்டாரு, அவரு தெய்வீக பிறவி. இவர் உடல்ல பிரவேசிச்சு தெய்வீக பிறவி தான் இருக்கிறார். இல்லன்னா ஒருவேளை இவர் உடலுக்குள்ள பாபா வரலன்னா நான் எப்படி பேசுறது? உடம்பு இல்லாம எப்படி என்னால பேச முடியும்? நான் கண்டிப்பா வந்து தூய்மையானவர்களாக உங்களை மாற்ற வேண்டி இருக்குது அப்படின்னா அதுக்கான யுக்தியை நான் உங்களுக்கு சொல்லணும்ல, சொன்னாலும் நீங்க மாறுவீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பியாக தானே, அதுக்காக ஒரு உடல்ல வந்துதானே ஆகணும். ஆத்மாக்களாகிய நாம அமரர்கள். அமரர்கள்னா என்னது? அமரர், அமரர் அழிவற்றவர்கள். அமரர் ஊர்தின்னு சொல்றாங்க, ஆனா உருட்டாவா சொல்றாங்க, செத்து போனவங்களை எடுத்துட்டு போறது கரெக்ட். அமிர்தத்தை நாம குடிச்சு அமரர் ஆகும் இல்லையா, மரணமற்றவர்களாக ஆகும். ஏன்னா ஆத்மா, ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா கிடையாது, அதனால ஆத்மாக்கள் எல்லாமே அமரர்கள் தான். ராவண ராஜ்யத்துல நீங்க எல்லாருமே தேக அபிமானம் உள்ளவர்களாக ஆகி கிடக்குறீங்க. சத்தியத்துல எப்படி தெரியுமா இருப்பீங்க? ஆத்மா அபிமானிகளா இருப்பீங்க. நான் ஆத்மான்னு பயிற்சி பண்ணிக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காவே ஒளியாக தான் இருக்கும், எல்லாருமே ஒளியாக இருக்கேன். எப்படி இருக்கும் இல்லையா? மற்றபடி படைப்பவராகிய பரமாத்மாவை பற்றியோ அவருடைய படைப்பை பற்றிய ஞானம் சொர்க்கத்திலேயே யாருக்கும் தெரியாது. அப்ப நம்ம எவ்வளவு குற்றம், ஸ்ரீகிருஷ்ணருக்கு தெரியாத ஞானம் நமக்கு தெரியுது இல்லையா? அதனாலதான் தேவதைகளோட உயர்ந்தோம்னு சொல்றது. ஒருவேளை அங்க இந்த ஞானம் தெரிஞ்சிருந்தா என்ன ஆகும்? ஐயோ, நாம அடுத்த பிறவி அடுத்த பிறவி இறங்கிட்டே போவோம் இருக்குது அப்படின்னா குஷி இருக்குமா? ஏன் பாபா இப்ப வராரு? நீ சுகத்தை அடைய போறன்னு சொல்றது வராரு இல்லையா? அதனால இப்பதான் அவர் வராரு. இந்த ஞானம் அதனால சொர்க்கத்துல மறைஞ்சிடும், இல்லைன்னா அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. உங்களுடைய சத்யதி ஏற்படும் பொழுது ஞானத்துக்கான அவசியமே இருக்காது இல்லையா? ஞானத்தின் மூலமாக சொர்க்கம் உருவாகுது. சொர்க்கம் உருவானதுக்கு அப்புறம் ஞானத்துக்குடைய அவசியம் என்ன? அப்ப இந்த துக்கம் நிறைந்த துர்கதியில கலியுகத்துலதான் இதோடைய அவசியம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த சமயம் எல்லாருமே துர்கதி தான். ஏன்னா எல்லாருமே காமச்சிதையில உட்கார்ந்து எரிஞ்சு இறந்து போயிட்டாங்க. பாபா சொல்ற என் குழந்தைகளே, சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கும் ஆத்மாக்கள் காமச்சிதையில் அமர்ந்து தமோ பிரதானமாகி கிடக்கின்றனர். எதை சொல்ற? ஆத்மாவை சொல்ற. அப்ப பாருங்க, இதுதான் கிறிஸ்தவ மதத்துல கடைசியில இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன், பிணத்துல இருந்து எழுப்புகின்ற. அதுக்கு என்ன அர்த்தம்னா, செத்து கடக்கிறது எது தெரியுமா? ஆத்மா செத்து கடக்குதான் உடம்புல. ஆத்ம உணர்வை மறந்து இருக்கிறத செத்து கடக்குதுன்ற. காமச்சிதையில உட்கார்ந்து உட்கார்ந்து எரிஞ்சு இறந்து போயிட்டாங்கன்றது பாருங்க. எது இறந்து போச்சு? ஆத்மா. அதை தட்டி எழுப்புறாரு, எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி, நீ உடம்பு கிடையாது, எழுந்திரி எழுந்திரின்னு எழுப்புறாரு. இப்ப நாம தூய்மையற்றவர்களா ஆகிட்டோன்னு தான் இறைவனை கூப்பிடுறாங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? பதிதமாக ஆகிறது எதனால தெரியுமா? காமச்சிதையின் மூலமாக தான் அழுக்காகவே ஆகிறாங்க. மற்றபடி கோபப்படுறதுனாலயோ பேராசையினாலதான் யாரும் அழுக்காகிறது கிடையாது. சாது சன்னியாசிகள் தூய்மையா இருக்கிறாங்க, தேவதைகள் தூய்மையா இருக்கிறாங்க. அதனால தூய்மையற்ற மனிதர்கள் போய் தலை வணங்குறாங்க. யார்கிட்ட? தேவதைகள் கிட்ட, அப்புறம் சன்னியாசிகள். தூய்மையா இருந்தா காலில் விழுறாங்கப்பா, அதான் அந்த பெரிய விஷயம். நீங்க விகாரமற்றவர்கள், நாங்கள் விகாரிகள் அப்படின்னு போய் தேவதைகள் முன்னாடி பாடுறாங்க. நிர்விகாரி உலகம் சொர்க்கம், விகாரி உலகம் நரகம் அப்படின்னு பாடப்படுது. ஆனா இதே பாரதம் தான் நிர்விகாரி உலகமா இருந்துச்சு. விவரம் தான் தெரியாது. ஆனா இப்ப பாருங்க விதவிதமானதாக இருக்குது. பாரதத்துடன் முழு உலகமுமே விஷம் நிறைஞ்சதாயிடுச்சு. இப்ப நிர்விகாரமான உலகத்துல நீங்க இருக்கும் பொழுது சரி மகசூரம், நிர்விகாரமான உலகம் எப்ப இருந்துச்சு? சத்யுகத்துல. அது பாகசூரர் நிர்விகாரமான உலகத்துல, அதாவது இன்னையில இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு, ஆதிசநாதன தேவராக. அந்த தர்மம் தூய்மையா இருக்கும் பொழுது அமைதியும் செல்வ செழிப்பும் மூணும் இருந்துச்சு. தூய்மை அமைதி செல்வம், அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? அதனாலதான் அது தூய்மை இழக்க இழக்க என்ன ஆயிடுது? அமைதியும் செல்வமும் காணாம போச்சு. அமைதி இல்ல இல்ல, அதனுடைய ஆதாரம் தூய்மை இல்லை. பார்க்கப்போறது ஞானக்கடல், சுகக்கடல், அன்பு கடல், ஒரு தந்தை தான். உங்களை கூட இப்படி அன்பானவர்களாக ஆக்குறாரு. இந்த லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்துல எல்லாருமே அன்பானவர்களாக இருப்பாங்க. ஏன்? மனிதர்கள் விலங்குகள் கூட அன்பானவர்தான் இருக்கும். எல்லாமே புலி ஆடு ரெண்டும் ஒத்துமையா தண்ணி குடிக்குமா? இது ஒரு உதாரணம். இங்க எவ்வளவு அன்பா இருப்பாங்கன்றது ஒரு உதாரணம். இது புலி ஆடும் ஒன்னா குடிக்குமா? புலிக்கு கூட அதுல இருக்குதுல கோட்டை இருக்குது. புலிக்கு கூட ஆட்டுக்கு துக்கம் கொடுக்கணும்னு தோணாதான். இப்ப பாப்பா சொல்றது இது ஒரு உதாரணம். அங்க உங்களை அழுக்காக்கக்கூடிய துக்கத்தை கொடுக்கக்கூடிய எந்த பொருளும் இருக்கிறது கிடையாது. இப்ப பாபா அன்பு கடல்னா அதே மாதிரி நம்மள மாத்துறாரு. ஏன் மாத்துறாரு? அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்க போனோம்னா அந்த மாதிரி நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, தூய்மை இழந்ததுனால, அமைதி செல்வம் இழந்ததுனால எவ்வளவு நோய்கள் கொசுக்கள் நிறைய இருக்குது. அங்க இப்படிப்பட்ட எதுவர்கள் இது இல்லாம கொசு, மூட்டை பூச்சி, கற்பம் பூச்சி, எல்லா பூச்சியும் இருக்கு. பயத்துள்ள இருக்கும். நான் சொல்றத கேட்கலன்னா நான் பூச்சி விட்டுருவேன். எனக்கு சிரிப்பா இருந்துச்சுன்னா கடவுள் பூச்சி விட்டுருவேன்றாரு, கற்பம் பூச்சி விட்டுறேன் இப்படி எல்லாம் சொல்லிருப்பாரு. கற்பம் பூச்சி விட்டுருவேன், வண்டு விட்டுருவேன்னு இப்பதான் தெரியுது. அதுக்கு பேர் தான் நரகன். அது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நரகன். சரி, இப்ப பாபா சொல்றாரு இங்க எவ்வளவு நோய் கொசு எல்லாம் இருக்குது, அங்க இந்த மாதிரி எதுவும் இருக்காது. பணக்கார மனிதர்கள் கிட்ட அவங்க உபயோகப்படுற பர்னிச்சர்ஸ், இந்த கேர் பெஞ்சு இந்த மாதிரி பொருட்கள்லாம் கூட முதல் தரமானதா இருக்கும். ஆனா யாரு இங்க வீட்டுல இருக்கிறது சாதாரணமா இருக்கும். இப்ப பாரதம் எப்படி இருக்குது? ஏழையா இருக்குது. பாருங்க எவ்வளவு குப்பையா ஆயிடுச்சு. சத்தி இப்பதான் நரேந்திர மோடி வந்து தூய்மையான பாதகம் திட்டம் எடுத்துட்டு வராரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அழுக்கா இருக்குதுன்னு தான் அர்த்தம் இல்லையா? சசிவத்துல இப்படிதான் இருக்காது. தங்கத்தாலான மாளிகை இருக்கும், அதுவும் எவ்வளவு முதல் தரமாக இருக்கும் தெரியுமா? கிருஷ்ணரோட எவ்வளவு அழகான பசுக்களை காட்டி இருக்கிறாங்க. கிருஷ்ணபுரியில பசுக்களும் இருக்கும் தானே, அங்குள்ள பொருட்கள் எவ்வளவு முதல் தரமாக இருக்குது. சொர்க்கம்னா பின்ன என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், அதான் சொல்றோம் இல்லையா? கொச்சில அப்படியே ஒரு ஏசி கோச்சில போனா சொர்க்கம் மாதிரி இருக்கு அப்படி நினைக்கிறாங்கல்ல. அங்க ஃபுல்லாவே நிரந்தரமாக ஏசி கோச்சு தான், எங்க போனாலும் அதான் சொல்றாரு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த பழைய சீச்சி உலகத்துல ரொம்ப ரொம்ப குப்பை தான். உலகத்திலயும் குப்பை, மனிதர்களுடைய எண்ணத்திலும் குப்பை. இது எல்லாமே ஞான யஜ்யத்துல அர்ப்பணமாக போகுது, சுவாகாக போகுது. இதான் நேற்று சொன்னார் இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்களே சுவாகா பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி எப்படியெல்லாம் அணுகுண்டுகளை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அணுகுண்டை வீசினா உடனடியாக நெருப்பு வெளிப்படுமா? ஒண்ணுமே இருக்காது. எவ்வளவு பேர் சொல்லுமோ தெரியல, சின்னதா தான் இருக்கும் நினைக்கிறான். போட்டா டக்குனு பத்தி எரியுமா? இங்க இருந்துதான் வந்துட்டு ஒரு செகண்ட்ல காண முடியும் இல்லையா? இன்றைய நாட்கள்ல அளவற்ற அழிவடைந்து விடுமாறு நுண்ணிய வியாதி உண்டாக்கும் கிருமிகளை போட்டு விநாசம் செய்யறாங்க. தசாவதாரம் படம் பார்த்தீங்களா, சமதாசம் படம், அதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிருமியை வச்சு உலகத்தை அழிக்கிற மாதிரி ஒரு கிருமியை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. பாபா 69 முன்னாடி இருக்கிற வானிலே அதை சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இப்ப என்ன பண்றாங்களா, பயங்கரமான நுட்பமான வியாதியை உருவாக்கி அழிக்கணும்ன்றதுக்காக கிருமியை போட்டு விநாசம் செய்யறாங்களாம். அப்ப யாரு மேலேயும் டவுட் வராதுல்ல, சண்டை நடந்த மாதிரியே இருக்கு. ஒரு சில நாட்டிலும் பயங்கரமான வியாதி வருது. இந்த எய்ட்ஸ் கூட அது மாதிரிதான் உருவாக்கி இருக்கலாம் இல்லையா? பாபா சொல்றேன், மருத்துவம் பார்க்கறதுக்காக மருத்துவமனை முதலானவை எல்லாம் இருக்காது. தந்தை சொல்றது குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது, அதனாலதான் இந்த இயற்கையின் சீற்றங்கள் அடைமழையெல்லாம் நாடகத்தில் இருக்கு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறத பாபா பார்க்க விரும்ப மாட்டாராம். கஷ்டமெல்லாம் இப்பயே தான், இப்ப நாம அனுபவிக்கிறதே தான் கஷ்ட உலகம். என்ன நடந்துச்சுன்னா தெரியல, டக்குன்னு உடம்பு. இப்ப சுனாமி வந்துச்சு, எல்லாம் யோசிச்சாங்களா உள்ள இருக்கிறவங்க? வெளியில இருக்கிறவங்க தான் பேச தெரிஞ்சது, உள்ள இருந்தாங்க ஒரு செகண்ட் போயிடுச்சு. அப்படி இருக்கும், அதுக்காக தான் இயற்கை சீற்றங்கள் அடைமழையெல்லாம் குழந்தைங்க விநாசத்தின் காட்சிகளை கூட பார்த்திருக்கிறாங்க. அப்ப காட்சியா பார்த்தாங்க சாட்சாத்காரம், நம்ம நேரில உலகம் ஃபுல்லா டிவியில பார்த்துட்டு தான் இருக்கிறோம். விநாசம் கண்டிப்பா ஆக வேண்டி இருக்குதுன்னு உங்க புத்தி கூட சொல்லுது. விநாசத்தின் நேரடி காட்சி தெரியட்டும், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உலகம் அழியுதா அழியும் போது பார்த்துக்கலாம் அது அப்படிதானே சொல்லணும். பெரும்பாலானவங்க இப்ப பாபா சொல்ற நல்லது நம்பிக்கை இல்லையா, அது உங்க விருப்பம்னு சொல்லு. சூப்பர்ல சொல்லு, ஏன்னா பாபா சொல்ற உலகம் அழியும் போது சொல்லுங்கடா நம்பலையா, உங்க விருப்பம் சொல்லிடுங்க. சூப்பரா, ஐயோ பாபா ஜிஷியா இருக்கு. ஏன்னா இது சேவைக்காக நம்ம போர்டு எல்லாம் வைக்கணும்னா இது மாதிரி பண்ணலாம் இல்லையா. உலக அழியதுன்னா கண்டிப்பா பார்ப்பாங்க, நம்பலையா உங்க இஷ்டம். நாங்க ஆத்மாவை காட்சிய காட்டுங்க அப்ப நாங்க நம்புறோம் நீங்க ஆத்மான்னு. ஆத்மா ஆத்மா இருந்தீங்களா எங்களை பார்க்க சொல்ல காட்டுங்க எங்களுக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்ற நாங்க காட்டுங்க நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்ற நல்லது ஆத்மா புந்தியா இருக்குது, பார்த்துட்டா மட்டும் என்ன ஆயிடப்போகுது. ஒரு புள்ளி டக்குன்னு வந்து போறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடப்போகுது, அப்படியே ஆத்ம உணர்வு வந்துருமா பார்த்தோன்னு. அதனால என்ன ஆக போகுது, இதன் மூலமாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போதா? பரமாத்மா அகண்ட ஜோதியா ஜோதி சொர்க்கமா இருக்கிறவரு, ஆயிரம் சூரியனை விட பிரகாசமானவர்னு சொல்றாங்க. ஆனா பாபா அப்படி எல்லாம் கிடையாது. அதுவும் மகாபாரதத்துல அந்த ஸ்ரீகிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்து காட்டுவாரு அர்ஜுனனுக்கு, கடவுள் நம்ப வைக்கிறதுக்கு. அதுக்கு அர்ஜுனன் என்ன சொல்லுவாராம், நிறுத்துங்க நிறுத்துங்க என்னால தாங்க முடியல, போதும் போதும் விஸ்வரூபத்தை நிறுத்துங்க அப்படின்னு அர்ஜுனன் சொன்னதா கீதையில எழுதியிருக்கிறாங்க. பாபா சொல்ற இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடையாது. பாபா அப்படியா இருக்கிறாரு இல்லையா? பாபா வந்து அழகா பேசிட்டு போறாரு. இப்ப டைமண்ட் ஆள் இருக்கிறவங்களும் கண்ணை மூடி சேரும் பூசுதுன்ட்டார் இல்லையா. பாபா சொல்றது இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. தந்தைய யாராவது பார்த்து என்னால இந்த பிரகாசமான ஒளிய காண சகிச்சுக்க முடியலன்னு சொல்லுவாங்களா? உலகத்துக்கு சொத்து கொடுக்கறவங்கள பா நீங்க சகிச்சுக்க முடியல போப்பா நான் சொல்லுவாங்க கடவுள அவரு போது நிறுத்துன்றாரு இல்லையா. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆத்மா எப்படி இருக்குதோ பரமபிதா பரமாத்மா தந்தை கூட அப்படித்தான் இருப்பாரு. அவர் மட்டும் ஞான கடலா இருக்காரு, உங்களுக்குள்ள கூட ஞானம் இருக்குது. தந்தை தான் வந்து அந்த ஞானத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, வேற எந்த விஷயமும் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தை அப்படியே உங்களுக்கு கொட்டுறா இருப்பாங்க, வேற எதுவுமே கிடையாது இல்லையா. அவர் ஞான கடல், அவருந்து ஞான கங்கைகள் வெளிப்படுது. அதான் தலையில கங்கையை காட்டிட்டாங்க சங்கருக்கு. பிரபாபஸ்வர் தந்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், யார் யாரு எந்த பாவனையில இறைவனை நினைக்கிறாங்களோ அந்த பாவனை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். கடவுள் அகண்ட ஜோதி நினைச்சிட்டு ஒருத்தர் யோகா பண்ற வெறித்தனமா பண்றோம்னா அகண்ட ஜோதியாக ஒரு காட்சி கிடையாது, அவ்வளவுதான். அதுவும் நாடகத்துல பதிவாய் இருக்குது. மற்றபடி பகவான் இந்த மாதிரி காட்சி பார்த்த யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. மீரா கூட ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சியை பார்த்து குஷி அடைஞ்சாங்க. அடுத்த பிரிவில கூட அவங்க பக்தியா ஆகியிருக்கலாம், துல்லியமா சொல்ல ஆகியிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தீவிரமா பக்தி இருந்தாங்க, அடுத்த பிறவிலையும் பக்தி இருக்கும். மற்றபடி அவங்க ஒன்றும் வைகுண்டத்துக்கு போகல, அடுத்த பிறவிலையும் பக்தியா தான் ஆகியிருப்பாங்க. பக்திமா இருக்கும் தானே, முடியாத வரைக்கும் சொர்க்கத்துக்கெல்லாம் போகல. இப்ப குழந்தைகளாகிய நீங்க வைகுண்டம் போறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நாம வைகுண்டத்துக்கு அதாவது கிருஷ்ணபுரிக்கு எஜமானனாக ஆகிட்டு இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா இங்க எல்லாரும் எதோட எஜமானா இருக்கிறாங்க, சொர்க்கத்தின் எஜமானா இருக்கிறாங்களா நரகத்தின் எஜமானா இருக்காங்க? நரகத்தின் எஜமான. வரலாறு கோவில் திரும்பவும் நடக்கும் தானே. நாம நம்முடைய சொர்க்க ராஜ்ய பாக்கியத்தை மீண்டும் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்க தெரியும். பாபா வந்து நேற்று வானில சொல்றாரு, 21 பிறவிக்கான வருமானத்தை சேமிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா நம்ம இப்ப சேமிச்சுட்டு இருக்கோம், ஒரு வினாடி கூட சலிச்சு போயிடக்கூடாது. எடுக்கிற பொக்கிஷம் தான் சுகபோகமா இருக்க போறோம். பிரபாபர் சொல்றது ராஜ பாக்கியத்தை எடுத்துட்டு இருக்கிறோம், இது ராஜயோக பலமாகும். மற்றபடி தோல் பலத்தினால நடக்கிற சண்டை வந்து பல முறை போட்டிருக்கிறீங்க, பல பிறவிகளா போட்டிருக்கிறீங்க. அதன் மூலமாகலாம் இறங்கும் கலை தான் ஏற்பட்டுச்சு, துக்கம் தான் ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப இந்த யோக பலத்தின் மூலமாக மட்டும்தான் நமக்கு ஏறும் கலை, நமக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஏறும் கலை ஆகும். நம்ம தூய்மை ஆகிறது மூலமா கண்டிப்பா தூய்மை ஆகுது இல்ல. அப்ப சொர்க்கத்துடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. யாரு கல்பத்துக்கு முன்பாக எப்படி முயற்சி செஞ்சிருப்பாங்களோ அப்படியேதான் இப்பவும் செய்வாங்க. நீங்க மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. அப்ப பாருங்க, ஒரு பெரிய ஒரு நம்ம அந்த பிரதர் எப்படி இருக்காரு, அந்த சிஸ்டர் எப்படி இருக்கிறோம், அவங்கள மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க விகாரத்துல வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அவங்களாலே முடியலன்னு நீங்க மனசந்திருக்காரு. வாட கல்பத்துல அவங்க பார்த்து அப்படி நீங்க அதை பார்க்க நீங்க பாபா பாருங்கன்னு மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. ஆனா யாரு அப்ப என்ன அவங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு, இவங்களால நிக்க முடியல நம்மளால முடியுமா, நான் விகாரத்துல இருக்கும்போது அவங்க என்ன காப்பாத்திட்டு அவங்களே மீந்துட்டாங்கன்னா ஆட்டக்கானது இல்ல. அதுதான் பாபா சொல்றாரு, யாரு பாபா மேல உறுதியான நிச்சய புத்தி உள்ளவர்களோ அவங்களுக்கு ஒருபோதும் எந்த விதமான சந்தேகமும் வர வாய்ப்பே கிடையாது. நான் கண்டிப்பா தேவதே ஆகியே தீருவேன். எத்தனை பேர் போனா என்ன, எனக்கு கோர்ஸ் கொடுத்தவங்க போனா என்ன, யார் போனா எனக்கு என்ன சந்தேகம் வராது. சந்தேக புத்தி உள்ளவர்களாகவும் கண்டிப்பா இருக்கிறாங்க பாபா பாருங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படும்படியா பாபா ஞானத்தை கேட்கறாங்க, மத்தவங்களுக்கும் வேக வேகமா சொல்றாங்க, அதுக்கப்புறம் பாபா விட்டு வேக வேகமா ஓடி போயிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார். அதனால பாபா சொல்ற, ஆஹா மாயா, நீ இவ்வளோ மாரதி குழந்தைங்களே வெற்றி கொண்டுட்டியே, மாயை மிகவும் பலசாலியா இருக்குது, நல்ல நல்ல முதல் தரமான சேவை செய்யக்கூடிய சென்டரை நடத்தக்கூடியவங்களை கூட மாயா அடிச்சு போட்டுடுது. பாபா திருமணம் செஞ்சுட்டு முகத்தை நான் கருப்பாக்கிட்டேன் பாபா, இந்த வீணா போன காம கோடாரியினால நான் தோத்துட்டேன் பாபான்னு எழுதுறாங்க. பாபா சொல்றாரு, இப்ப இல்ல 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 அவங்க லெட்டர் எழுதுறாங்களாம் பாபாட்ட, பாபா நீ எனக்கு உங்க ஞானத்தை கேட்கணும் ஆசையா இருக்குது பாபா, ஆனா நீ எதை மகாசத்ருன்னு சொன்னா அதுல விழுந்துட்டு உன் முகத்தை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்குது பாபா. நிறைய பேர் அதனாலதான் விட்டுப்பாங்க, நிச்சயமெல்லாம் இருக்கும். அதனால சார் இப்ப உங்க முன்னாடி வர தகுதியற்றவனா ஆகிட்டேன் பாபா, பிறகு பாபா நேர்ல வரட்டுமான்னு கேட்டு எழுதுறாங்க. பாபா சொல்ற என்ன சொல்றாரு, முகத்தை கருப்பாக்கிட்ட, இப்ப நீ இங்க வர முடியாதுன்னு பாபா. ஒரு தடவை விகாரத்துல வந்தது அவ்வளவுதான் சொல்றேன், ட்ரை பண்ணி போனாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி வரவிடாம பண்ணிடும், வர முடியாது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பாபா ஸ்ட்ரிக்ட், ஏன்னா வந்ததே அதுக்குதான் இல்லையா, வர முடியாதுன்னு பாபா எழுதுறாங்க. ஏன்னா இங்க வந்து கூட நீ என்ன செய்ய போற, ஆனாலும் கூட அங்கேயே இருந்து நீ முயற்சி செய். ஒரு முறை விழுந்தாலும் விழுந்தது விழுந்தது தான். இது வந்து ஒரு பிரதர் சொன்னாரு, இப்பதான் இதுலயே பாக்குறோம் மாநில, ஒரு முறை விழுந்தாலும் விழுந்துட்ட நீ அவ்வளவுதான் அப்படின்றது. ராஜ்ய பதவி உன்னால அடைய முடியுமா, முடியாது. ஒரு தடவை விழுந்தாலும் விழுந்து போச்சுன்ற ராஜ்ய பதவி அடைய முடியும்னு நினைக்காத, அப்படியே எவ்வளோ மாயா வந்தாலும் ஏறிக்கிட்டு போயிட்டே இருந்தேன்னா ஒரேடியா வைகுண்ட ரசம் கிடைக்கும். ஒரு தடவை வழக்கி விழுந்துட்டா கூட ஒரேடியா சண்டாளராயிடுங்க, எலும்புகள்லாம் உடஞ்சிடும்னு சொல்லப்படுது. சண்டாளர் பதவி கிடைக்கும், சண்டாளர் பணத்தை எரிக்கிறவங்க சொர்க்கத்திலேயும் பணத்தை எரிப்பாங்களா, அந்த பதவி தான் கிடைக்கும். எவ்வளோ எச்சரிக்கை இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, அஞ்சாவது மாடியில இருந்து விழறாங்க. என்னது அஞ்சாவது மாடி, காமம். ஒரு சிலர் உண்மையை எழுதுறாங்க, ஒரு சிலர் சொல்றதே கிடையாது. இந்திர பிரஸ்தத்தின் தேவதைகளின் உதாரணம் இருக்குது இல்லையா, அது முற்றிலும் ஞானத்தின் விஷயம். இந்த சபையில தூய்மையற்ற யாரும் உட்கார்றதுக்கு அனுமதியே கிடையாது. எங்க அங்கேயே கூட. ஆனா பாபா சொல்றது சில சூழ்நிலையில அமர வைக்க வேண்டி இருக்குது. தூய்மையற்றவர்கள் தான் வருவாங்க இல்லையா. இப்ப பாருங்க எவ்வளவு திரௌபதிகள் கூப்பிடுறாங்க. அது ஆக்சுவலா மதுபனுக்கு தான் சொல்றாரு. பட் இங்க வந்து தூய்மையானாதான் உள்ள விடுவானா எப்படி? ஞானத்தை கேட்டு கேட்டுதானே தூய்மையாவாங்க இல்லையா. இப்ப பாபா சொல்றது ஆனா ஆரம்ப காலத்துல ஏழு நாள் கோர்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கையெழுத்து போட்டாதான் கிளாஸ்க்குள்ள வர முடியும். கோர்ஸ் எப்பயும் வெளில தானே கொடுப்பாங்க. நான் தூய்மையா இருப்பேன், அசுத்தமான உணவு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அப்பவே கையெழுத்து போட்டுணுமா? அப்பயே சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சு பாபா சொல்றது சில சூழ்நிலையில அவங்கள உட்கார வைக்க வேண்டி இருக்குது. அதுதான் அந்த கதை இந்திரபிரஸ்தம். இந்திரன் சபையில அசுரர்கள் மறைஞ்சி வராங்க அமிர்தத்தை குடிக்கிறதுக்கு. அப்ப அமிர்தத்தை பாபா கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி விகாரிகளை சொல்றாரு. இப்ப பாருங்க எவ்வளவு திரௌபதிகள் இறைவனை கூப்பிடுறாங்க, எங்களை தூய்மையாக்குங்க, எங்களை இந்த துகில் உருவதுல இருந்து அதாவது தூய்மை இழக்கிறதுல இருந்து காப்பாத்துங்கன்னு கதறாங்க. பந்தனத்துல இருக்கிறவங்களுடைய நடிப்பும் நடக்குது. சாதாரண நடிப்பு கிடையாது இல்லையா பந்தனத்துல இருக்கிறவங்களுடைய நடிப்பு. பாபா சொல்றது காமேஷ் புரோதேஷ் கூட இருக்கிறாங்க. காமேஷன் பேர் வைக்கிறாங்கல்ல, ரொம்ப நல்ல பேருன்னு நினைச்சுட்டு வச்சிருக்காங்க. அது என்ன அர்த்தமா? காமம் நிறைந்தவரா? இது தெரியாமலே பேர் வைக்கிறாங்கல்ல காமேஷ். காமேஷ் குரோதேஷும் இருக்கிறாங்க, அதாவது காமம் நிறைஞ்சவங்களும் கோபம் நிறைஞ்சவங்களும் கூட இருக்கிறாங்க இல்லையா. பெரிய பிரச்சனைகள் உண்டாகுது பந்தனத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றது இல்லையா. நிறைய பிரச்சனை எல்லாம் வருது இல்ல. சங்கர்கே கூட வந்துடுறாங்க, பாபா கிட்ட நிறைய செய்தி வருது. குழந்தைகளே இதன் மீது நீங்க வெற்றி அடைங்கன்னு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சொல்றது. இப்ப தூய்மையா இருந்து என்னை நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா காமத்தை நேச்சுரல் விகாரத்தை வெல்வீங்கன்னா நிர்விகார உலகத்துக்கு போகலாம்னு பாபா அடிக்கடி சொன்னாலும் காமத்தை வெல்வதன் மூலம் உலகத்தை வெல்றீங்கன்ற அந்த ஒரு விகாரத்துலதான் எல்லாமே இருக்கு. பாபா சொல்றது இப்ப நீங்க தூய்மையா இருந்து என்னை நினைவு செஞ்சீங்கன்னா உலகத்தின் எஜமானரா ஆவீங்கன்றது உறுதி. நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். யாரோ தூண்டுதல் கொடுத்து எங்களை இந்த அணு ஆயுதங்களை செய்ய வைக்கிறாங்கன்னு நியூஸ் பேப்பர்ல கூட போடுறாங்க. அந்த சயின்டிஸ்ட்லாம் உலக அழிதுன்னு எங்களுக்கே தெரியுது, இதை உருவாக்கணும், ஆனா இன்னமும் தெரியல ஒரு தூண்டுதல் நாங்க செய்யறோம்ன்றாங்க. இதன் மூலம் அவங்களுடைய குலமே விநாசமாகும். என்ன குலம்? மனித குலமே. இருந்தாலும் உருவாக்குறாங்க, ஆனா என்ன செய்யறது? நாடகத்துல பதிவாயிருக்கு. நாளுக்கு நாள் இதை விட சக்தி வாய்ந்த அணு குண்டுகளை உருவாக்கியபடி இருப்பாங்க. ஏன்னா நேரம் அதிகமா இல்ல இல்லையா, அதனால பவர்ஃபுல்லா உருவாக்கிட்டே இருப்பாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமத்தை கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாக்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிகம் முக்கியம் சத்தியுகத்துடைய அன்பான ராஜ்யத்துல போகணும் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும்? பாபாவுக்கு சமமா மிக மிக அன்பானவராகும். புளியாடும் ஒன்னா தண்ணி குடிக்கிற ராஜ்யம், அங்க போய் நாம கோவப்பட்டா எவ்வளவு பெரிய இல்லையா, அந்த மாதிரி ஆகணும். ராஜ்ய பதவி அடையணும்னா கண்டிப்பா தூய்மை, அதுலதான் பெரிய விஷயம். தூய்மை விட்டீங்கனால ராஜா ஆக முடியும். சொர்க்கத்துல வரலாம், ஏதோ ஒரு பதவி கிடைக்கும் ராஜாவது. அதனாலதான் காமம் எனும் மிகப்பெரிய எதிரியின் மீது நீங்க வெற்றி கொள்ளணும். அதுக்கு சதா பாபா நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கேன், எந்த விதமான சரீர கஷ்டம் எதுவுமே இல்லை, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன் என் புத்தி வாண்டதா இருக்குன்ட்டு அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லைதான் மாட்டிக்கணும். ஒண்ணுங்க, நீங்க வாணி பச்சுட்டு போனா கூட மாட்டிக்கீங்க. அந்த வாணியிலுமே பாபா நினைவு கன்ஃபியூஸா வர வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா வாணி படிச்சு ஒருவேளை பாபா நினைவு இல்லாம படிக்கிறீங்க, ஏன்னா பெரும்பாலுமே பாபா நினைவு இருக்காது. அப்ப டக்குன்னு அந்த நேரம் ஒரு விகாரம் வந்தா மாட்டிக்கணும். ஏன்னா ஆத்மாவுடைய சக்தி போயிடுது. ரொம்ப 1.5 மணி நேரம் பாபா நினைவு இல்லாம இருக்கிறீங்களா, அதனால பாபா சொல்ற. அதனால இந்த காமியின் மகா எதிரியின் மேல வெற்றி கொள்ளுங்கள். இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் உள்ளவராக ஆகணும். அப்படிதானே ஆகணும் இல்லையா நம்ம? அதுக்கு இந்த தேகத்தோட சேர்த்து இந்த கண்ணால பாக்குற அனைத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பார்க்காம இருக்கிற பயிற்சி செய்யணும் இல்லையா? ஆத்மா அப்ப உடல் ஞாபகம், ஆத்மாவை உங்க மனசு கண்ணால பாத்துட்டீங்கன்னா உடல் ஞாபகம், ஏன்னா அது கஷ்டப்பட்டு பார்க்கணும்ல ஆத்மா. அப்ப அது மாதிரி எல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காம இருக்கிற பயிற்சி செஞ்சுட்டே இருங்க, அப்பதான் எலக்ட்ர வேகத்தம் கிடைக்கும். ஒவ்வொரு காலடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் பாபா கிட்ட வழிமுறை கேட்டு அதன்படிதான் நீங்க நடக்கணும். வரதானம் பேச்சின் மூலம் ஞான ரத்தினங்களுடைய தியானத்தை செய்யக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், வார்த்தைகள் மூலம் ஞான ரத்தினங்களின் தியானத்தை கொடுக்கிறவங்களுக்கு மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்ன்ற வரதானம் பிராப்தியாகுது. இரண்டு சமமா ஞானம் நிறைஞ்சவங்க யாரும் வாய் மூலமாக அந்த ஞான ரத்தினங்களை மற்றவங்களுக்கு சொல்றவங்க, பாபா அறிமுகம் கொடுக்கறது இல்லை இந்த ஞானத்தை பத்தி கூட மற்றவங்களுக்கு சொல்றது. இப்ப நீங்க உங்க குடும்பத்துல பாபா குழந்தை ஆகலாதவங்களுக்கு கூட நீங்க சொல்றது கூட ஞான தானம் தான் சொல்லலாம். அப்ப பாபா சொல்றது அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் மதிப்பு மிக்கதா ஆகுது, அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் கேட்கறதுக்காக தாகத்தோட இருப்பாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் சாரம் நிறைஞ்சிருக்கும். விசாரமா வளவளன்னு ஒரு வார்த்தை ஆயிரம் வார்த்தை பேசக்கூடிய இது இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு விசேஷமான விஷய பிராப்தி ஆகுது, பலனா கட்சிது. சோ இந்த போதையில ஞானத்தை சொல்ற அந்த போதையில இருக்கிறவங்களுக்கு அந்த குஷிய பலனை கட்டுது, அவங்க கிட்ட ஞான பொக்கிஷம் நிறைஞ்சிருக்கும். அதனால அவங்க எப்பவுமே திருப்தி மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. காரணம் ஞான பொக்கிஷம் அவங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க கொடுப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க திருப்தியா இருப்பாங்க, வாங்கணும்னு நினைச்சாதான் திருப்தியே இருக்காது இல்லையா? திருப்தியாவும் இருப்பாங்க மகிழ்ச்சியாவும் இருப்பாங்க. இத்தனை பேர் கொடுத்தும் தெரியுமா கொடுத்தும் தெரியுமா, அந்த கொடுக்கறதுல அவங்க குஷி வரும் இல்லையா? இப்ப சொல்ற அவங்களுடைய பேச்சு தாக்கம், அவங்களுடைய பேச்சு தாக்கம் மிக்கதாக பிரபாவம் மிக்கதாக இருக்கும். அவங்க பேசுறது அப்படியே மெய் மறந்து மயங்கி கேட்பாங்க. வார்த்தைகளால ஞான தானத்தை செய்வதன் மூலம் பேசும் பொழுது அதிக குணங்கள் வெளிப்படும். பாபா அன்பா இருக்க சொன்னாரு, தூய்மையா இருக்க சொன்னாரு, எவ்வளவு இது இருந்து இந்த ஒரு ஞான வாணிய அஞ்சு தடவை அஞ்சு பேருக்கு நீங்க எடுக்கிறீங்க டெய்லியும்னா, அஞ்சு தடவை நீங்க சொல்றீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஆயிடும். அப்போ திரும்ப திரும்ப அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கே அது குணங்கள் ஆயிடும், அந்த குணங்கள் தான் உங்களுக்கு வெளிப்படும், அதிக தெய்வ குணங்கள் வெளிப்படும். அதான் டீச்சருக்கு லிஸ்ட்ன்னு சொல்றாரு இல்லையா? சரி, ஸ்லோகன் சுயராஜ்யத்தின் எஜமானரா ஆகிட்டீங்கன்னா ஆஸ்திக்கு அதிகாரம் கிடைச்சிடும். சுயராஜ்யம்னா சுயம் ஆத்மா, ஆத்மா கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களும் ஐந்து குலங்களையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா அதிகாரம், அதன் மேல அதிகாரம் இருந்துச்சுன்னா அவரு இறைவன் கொடுக்கிற ஆஸ்தியான சொர்க்கத்துக்கும் நீங்க அதிகாரி ஆகிடுங்க. சுயராஜ்ய அதிகாரி ஆகிட்டீங்கன்னா இந்த ராஜ்யத்துக்கும் அதிகாரி ஆகிடுங்க. பாபா என்ன சொன்னாரு, பல்கலைக்கழகம் இல்லையா? சரி, அப்புறம் என்ன சொல்றாரு, இங்க இருந்தா சொர்க்கம் சத்கதியும் கிடையாது. ஆத்ம நிறையா பாக்குறதெல்லாம் தான் ஆகுது. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? காமச்சிதையில உட்காந்து எரிஞ்சு எரிஞ்சு இறந்து போயிடுச்சு பாபா எழுப்புற ஞானத்திலே. சொன்ன மாதிரி ஞானம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், சொர்க்கத்துல எப்படி இருப்பீங்க? ஆத்மா அபிமானியா இருக்கீங்க, இங்க தேக அபிமானியா இருக்கும்.
முக்கியமான எச்சரிக்கை.
இன்னைக்குதான் சொல்லிருக்காரு இல்லையா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இத எப்படி சொல்றாரு. ஒரு தடவை வந்தாலும் ஊந்தது ஊந்ததுதான் ராஜ்ய பதவியே கிடையாது. நிச்சய பத்தி இருக்கணும். சந்தேகம் வரக்கூடாது. நிச்சய புத்தி உள்ளவங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஆனாலும் பாபா மட்டும்தான் ஆதாரமா இருக்கணும். அவ்வளவு அன்பு நிறைஞ்ச உலகத்துக்கு ஆட்டுக்குட்டி சிங்கமும் ஒன்னா தண்ணி குடிக்கிற உலகத்துக்கு அதிபதியாக நீங்க எப்படி இருக்கணும், அவ்வளவு அன்பானவராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மாஸ்டர் ஞானக்கடலா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா, இந்த ஞான தானத்தை ரத்தின தானத்தை கொடுத்துட்டு உங்க வாயில இருந்து ஞானம் தான் வெளியே வரணும்ன்றது இல்லையா. அப்ப அவங்கதான் மகிழ்ச்சி திருப்தியா இருப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிரபாவம் ஏற்படும். உங்களோட வாயில இருந்து ஞானத்தை தவிர ஒரு நாள் ஃபுல்லா எதுவுமே வராதுன்னு விட்டுருங்க, வச்சிருங்க. அன்னைக்கு எவ்வளவு சக்தியா இருக்குன்னு பாருங்க. பீமிஷன் எதுவுமே நான் பேச மாட்டேன்பா, பேசினா ஞானம் தான் பேசுவோம். இதெல்லாம் அமைதி மாணவர்கள் விட்டுருங்க. ஆயிரம் சூரியன் மாதிரியா நான் இருக்கிறேன், எவ்வளவு கட்டுக்காது அப்படியே போதும் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறான். அப்புறம் ஒரு திரௌபதியா இருக்கிறாங்க அப்படின்னு நிராகாரரா இருக்காரு. நீங்களும் நிராகாரராக தான் இருக்கிறீங்க. அப்புறம் அணு ஆயுதங்கள் எதுக்கு வச்சிருக்கிறாங்களாம், குழந்தை கஷ்டப்படக்கூடாது இல்ல, ஒரு வினாடியில போயிடணுமா, அதுக்காக சொல்றாரு. ஸ்லோகன் என்ன சொன்னாரு, சுயராஜ்ய அதிகாரி ஆகிட்டீங்கன்னா இந்த ராஜ்யம் கிடைச்சிடும் இல்லையா. சோ சுயத்துக்கு எஜமான நாடுங்கன்ற கர்மேந்திரன் நீங்க சொல்றதுதான் கேட்கணும். இது ரொம்ப பாவமா ஒளி புள்ளியா காட்டுங்க, நான் நம்புறேன்றாங்களா ஒரு சிலர். அத பாக்கனால உங்க என்ன ஆயிட போகுது. சரி, நிச்சயமான குழந்தைங்களுக்கு மெயின் என்னது, கண்ணால பாக்குற எல்லாத்தையும் மறந்துடணும். பாபா சொல்ற ஒரு வழிபடி மட்டும் நடக்கணும்.